Hallelujah. 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 இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 7-15 வரை. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றளச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, இரண்டு அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோராவு பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான இறை பிரசன்னத்தின் நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய நாள் ஆண்டவருடைய வார்த்தையோடு நமக்கு துவங்குகிற போது அல்லது அது இணைந்திருக்கிற போது அது நமக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சியின் நாளாக அமைந்திருக்கிற இந்த நாட்களிலே நாங்கள் தொடர்ந்து ஒரு 100 நாளுக்கு மேலாக இந்த திருப்பலியை நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆண்டவர் இதை வெற்றியாய் இத்தனை நாட்கள் நடத்தி கொடுக்க உதவி செய்திருக்கிறார். எவ்வளவோ சில கஷ்டங்கள் சுற்றி இருந்தாலும் இந்த டீம் இணைந்து வர்றது கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் இவைகளையெல்லாம் அவர் நிறைவாக்கி கொடுத்துருக்கிறார். இத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் எல்லாரும் இணைஞ்சு வந்து இந்த காரியத்தை வெற்றி நடை போட ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த வெற்றி ஆண்டவருக்குரியது. நிறைய விஷயங்களை நாங்களும் இதில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் பர்சனலாக தனிப்பட்ட விதமாக பலருடைய உணர்வுகளை நான் இதில் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். யார் யார் எந்தெந்த மனநிலையில் எப்படி எப்படியெல்லாம் தங்களுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஃபாதர் நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, இந்த ஒரு காரியத்துக்காக மட்டும்தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுக்கணும், இந்த அக்கௌண்ட்டை கொடுங்க, மற்றபடி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, யூ ஆர் ரியலி பிஸி, நீங்கள் நல்ல வேலையை செய்துட்ருக்கிறீங்க, உங்களை நான் தொந்தரவு செய்ய விரும்பலை, இப்படியாக நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் ஃபாதரை தொல்லை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பலியை பார்த்து எங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற உள்ளங்களும் உண்டு. சில பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறீங்க, பாசிட்டிவாக கொடுக்குறீங்க, கீழே போடுறீங்க, எல்லாம் செய்துட்டுருக்கீங்க, எவ்ரி திங் இஸ் ஃபைன். அப்போ ஆண்டவருடைய அந்த உள்ளத்தை, பிள்ளைகளுடைய உள்ளங்களை நாங்கள் கண்டறிகிறோம். இப்போ ஒரு சில இடத்துல நிறைய பேர் டவுட்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த பைபிள்லேருந்து சில சந்தேகங்களை கேட்குறாங்க. அதுலேயும் நாங்கள் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை பார்க்குறோம். ஏன்னா அவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிற சில அர்த்தங்கள் புரியலையே அப்படின்னு சொல்லி, எளிய காரியங்கள் தான் அது இன்னும் புரியலை. அதை எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல், ஒரு ஒரு என்ன அது ஒரு பேக் தாட் இல்லாமல் அவங்க ஒரு நேரடியாக கேட்டு அதை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிற அந்த ஆர்வம், அதையும் நாங்கள் பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரு சில பேர், அதை நான் ஏற்கனவே சொன்ன தனிப்பட்ட விமர்சனம், நம்ம ஃபாதர் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார், அதை நாங்கள் அங்கீகரிப்பதில்லை, அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை, அதை செய்கிறவங்கள நாங்கள் ஒன்றும் சொல்கிறதில்ல, எஸ் சொல்கிறது நோ சொல்கிறதில்ல. ஓகே, வெரி குட், அது அவங்களுடைய நிலைப்பாடு, அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சிலர் ஒரு சில சந்தேகத்தை கிளப்பும் போது அவங்களுடைய சில ஒரு காரியங்களையும் நாங்கள் கிளியர் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறோம். இந்த மாதிரி ஜபத்தில் ஒரு ஒரு நம்பர்லேருந்து எனக்கு ஒரு செய்தி வந்திருந்தது, நீங்கள் நடுவில் ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஆண்டவர் எனக்கு சொன்னார்னு சொல்கிறீங்க, இது சபையார்கள் சொல்வதை போல் இருக்கிறது அப்படின்னு ஒரு நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. உண்மையிலே நீங்கள் யோசித்து பார்க்கணும், ஆண்டவர் சொல்கிறத ஆண்டவர் தான் சொல்கிறாருன்னு சொல்லாமல் வேறு யார் சொல்கிறது சொல்கிறது? தேவ பிள்ளைகளே, அதாவது ரெண்டு விதமான பேச்சு இருக்கிறது. அதாவது அடுத்தவங்களை சபிக்கிற போது ஆண்டவர் சொன்னார், உன்னை எப்படி சபிக்க சொன்னார், அப்போது நம்ம யோசிக்கிறோம். அப்போ பாருங்கள், இறைவாக்கினர்கள் சாபத்தையும் முன் வச்சாங்க ஆண்டவருடைய பேரால், ஆசீர்வாதத்தையும் முன் வச்சாங்க. இப்போ சொல்லுகிறவருடைய மனநிலையை பொறுத்து, சொல்லுகிறவருடைய உண்மைத்தனத்தை பொறுத்தது. இப்போ நன்மைத்தனங்கள் எல்லாமே கடவுளிடமிருந்து தான் வருகிறது. அதனால் நன்மைத்தனங்களை நம்ம 100% வந்து கடவுளுடைய பேரால் நம்ம ஆட்ரிபியூட் பண்ணுறது சால சிறந்தது. அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அவங்க செய்கிறாங்க அதனால் இன்வாலிடுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இவங்க அல்லேலியா சொல்கிறாங்க அதனால் நம்ம சொல்லக்கூடாதுன்னு நிறைய கத்தோலிக்கர்கள் அதை சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்க சொல்கிறாங்களாம், அவங்க உடம்பு சரியில்லைன்னா ஒரு மருந்து கடையில் போய் மருந்து வாங்குறாங்க. அப்போ நீங்கள் அந்த கடையில் போய் வாங்க மாட்டிங்களா? அந்த கடையில் அவங்க மருந்து வாங்குறாங்க, அவங்க அந்த கடையில் தான் அரிசி வாங்குறாங்க, அதனால் நான் போய் வாங்க மாட்டேன். இது வந்து அபத்தம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்களேன். இது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய வியாதியை வெளிப்படுத்துது. மனநிலையிலே சில பிடிப்புகள் உண்டு. அதனால் இப்போது அதை நாங்கள் அதை தான் சொல்லி கொடுக்குறோம். உன் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு, அந்த நன்மைத்தனத்திற்கு யார் பொறுப்பாளி? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், 100 நாளைக்கு மேலே நாங்கள் வந்து பிரதர் இன்பநாதன், நான், பிரதர் ஜஸ்டின் கேமராமேன், பிரதர் ஃபாதர் தீபன், இப்போ எல்லாமே நாங்கள் எல்லாமே இதில் இணைஞ்சு நிற்கிறோம். நீ யோசிச்சு பாருங்கள், இது எங்களுக்கு தேவையா? இந்த பணியை நாங்கள் எடுத்து செய்திருக்கணுமா? ஏன் செய்தோம்? இது நல்ல விஷயம், நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. இந்த நன்மைத்தனத்திற்கு யார் காரணம்? ஆல்பர்ட் காரணமா? இன்மநாதன் காரணமா? இல்லை தீபன் காரணமா? இல்லை, ஆண்டவர் காரணம். ஏற்கனவே அதை நான் சொல்லியிருக்கிறேன், வெளியில் இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் ஆண்டவர் நிராகரிச்சிட்டார். அப்போது இதை ஆண்டவர் தான் செய்தார். ஆண்டவர் பேசுகிறார், பேசுகிறாருன்னொடனே நீங்கள் நினச்சிக்கக்கூடாது இந்த காதில் வந்து அவர் பேசுகிறார் போல இருக்குது அப்படின்னு. நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், 7th sense நமக்குள்ளே ஒன்று இருக்குது, அந்த 7வது அறிவு. அந்த 7வது அறிவில் நீங்கள் அதை உணர்வீங்க. அதைத்தான் நாங்கள் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொன்னாருன்னு நாங்கள் சொல்கிறோம். ரெண்டு விதமான குரல் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நமக்குள்ளே கேட்குற அந்த சத்தத்தை சரியாய் புரிந்து செயல்படுகிற போது அது வெற்றியாக இருக்கும். அந்த வெற்றியின் பின்னாடி யார் இருக்கிறான்னா ஆண்டவர் இருப்பார். அதைத்தான் சொல்கிறோம், ஆண்டவர் சொன்னபடி செய்தோம். அப்போது இதில் நீங்கள் குழம்பிக்கொள்ள தேவையில்லை. இன்றைக்கி கூட பாருங்கள், ஏசுநாதர் சாமி சீடர்கள் அனுப்புகிறார், போய் ரெண்டு விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். இப்போ அங்கே யாராவது கேட்டிருப்பாங்க, உன்னை யாரையா வந்து பறைசாட்ட சொன்னான்? அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை நானாக தான் வந்தேன் அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்லிவிட்டார், போ அங்கே ரெண்டு கழுத கடங்கும் பிடிச்சிட்டு வான்னாரு. யார் பிடிச்சிட்டு வர சொன்னான்னு கேட்டால், சொல்லு, என் ஆண்டவருக்கு இது தேவையாக இருக்கிறது, அவருக்கு தான் பிடிச்சிட்டு வர சொன்னார். அப்போது நம்ம செய்யக்கூடிய நன்மைத்தனங்களை நாம் எப்போ கடவுளுக்கு ஆட்ரிபியூட் பண்ண மறுக்கிறோமோ, மறக்கிறது வேறு மறுக்கிறது வேறு. நமக்கு வாயிலிருந்து வரலை. நம்ம பிரிவினை சகோதரர்கள் இருக்கிறாங்க, நம்முடைய சீர்திருத்த சபையார்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம பிரிவினை சகோதரர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சபையில், நம்ம திருச்சபையிலலாம் சொல்லிட்டாங்க. முன்னாடி எங்களுக்கு படிக்கும்போது புரொட்டஸ்டன்ட் அந்த வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது, அதெல்லாம் காயப்படுத்தும், அப்படிலாம் செய்யக்கூடாது, பிரிவினை சொல்லக்கூடாது, சீர்திருத்த சபையார்கள் அப்படித்தான் நம்மளுடைய எழுத்துக்கள் எல்லாம் பதிவு செய்கிறோம். அவர்களும் ஆண்டவருடைய இறை திட்டத்தின்படி எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் தவறு இருக்கலாம், இங்கே தவறு இருக்கிற போது அங்கேயும் தவறு இருக்கலாம், ஆனால் எல்லாரையும் நம்ம குற்றப்படுத்த முடியாது. அவர்கள் ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பேசுகிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கூட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அதை செய்யணும். இன்றைக்கி நீங்கள் வீட்டுகளுக்குள்ளே எவ்வளவோ நல்ல காரியம் செய்துட்டு இருப்பீங்க, அதை செய்கிற போது நான் செய்தேன் என்று சொல்லக்கூடாது, என் ஆண்டவர் சொன்னபடி நான் செய்தேன், இதைத்தான் நீங்கள் செய்யணும். ஏன்னா முதல் வாசகத்தில் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு நன்மைத்தனத்தின் கடவுள் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது, இதுதான் டாபிக் அந்த வாசகத்துக்கு. சொல்ல இஸ்ரேல் குழந்தையாக இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன், என் மகனை அழைத்து வந்தேன் எகிப்திலிருந்து, எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு அவன் பிடிவாதமாக விலகி போனார்கள், பாகாலுக்கு பலியிட்டார்கள். அப்போ நான் என்ன செய்தேன், அவன் இவ்வளவு தப்பு பண்ணி நான் விட்டுடலை, எப்ராஹிமுக்கு நடை பயிற்சிவித்தது நானே. இதெல்லாம் கடவுள் என்ன செஞ்சாரா, நமக்கு என்ன நடை பயிற்சிவித்தாரா, அவர் தான் செய்தார், அதுதான் சொல்லி காட்டுறார். நம்மளை சின்ன சின்ன விஷயத்திலெல்லாம் அவர் கூட நின்று வழி நடத்தி இருக்கிறார். அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, அவர்களை குணமாக்கியது நானே, அவர்கள் இதெல்லாம் உணராமல் போனார்கள், பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிர்களால் கட்டி நடத்தி வந்தேன். பாருங்கள் இப்படி இப்போ கடவுள் சொல்கிற ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பெரிய ஆழமான அர்த்தம் இருக்குது. கையை பிடிச்சி நான் வழி நடத்தினேன் அப்படின்னா நம்ம நினச்சிக்கக்கூடாது, எங்கே கையை பிடிச்சார் என் கையை, இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளை நல்லா ஜெபிப்பாருப்பா, என் பையன் நல்லா ஜெபிப்பார், என் பொண்ணு நல்லா ஜெபிக்கும், ஆனால் இப்போ தவறி போயிடுச்சு. ஏன் காரணம் என்னென்னா அவங்களுடைய அந்த ஃபூட்டிங் வந்து ஆழமாக இல்லை. செடிகள் நம்ம பார்க்குறோம், திடீர்னு எங்கள் என்னுடைய ரூமுக்கு முன்னாடி ஒரு தொட்டியில் செடி இருக்குது, அது ஒரு நாள் தண்ணி ஊற்றலைன்னா அந்த ஒரு தொட்டி செடி மட்டும் காஞ்சி போயிடும். ஏன் தெரியுமா, அதனுடைய ரூட் வந்து ஆழமாக போகல, மேலோட்டமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சன்லைட் வந்தாலும் அது காஞ்சி போயிடும். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஜெபிக்கிறோம் அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிறோம், ஆனால் நம்மளுடைய ஃபூட்டிங் வந்து ரூட்டாக இல்லை, நல்ல ஒரு ஆழமான ஒரு வேர் பிடிக்கிற நிலையில் நம்மளுடைய விசுவாசம் இல்லை, அங்கே தான் நம்ம தொலைந்து போகிறோம், அங்கே தான் எல்லாமே காணும். ஒரு சின்ன பிரச்சனை வருது, உடனே சாஞ்சிருவோம், காய்ந்து போகிறோம். அப்போது இந்த பிரச்சனையின் நேரத்தில் தான் நம்ம கடவுளோட நம்ம இருக்கக்கூடிய ஐக்கியத்தை நம்ம கண்டுணர முடியும். துன்ப நேரத்தில் தான் உன் நண்பன் யாருன்னு நீ அறிந்து கொள்ள முடியும். எல்லா நேரத்துலையும் குடிக்கிறப்போ கும்மால் அடிக்கிறப்பெல்லாம் இருக்கிறவன்லாம் நண்பன் கிடையாது. நீ துன்ப நேரத்தில் எவன் ஒருத்தர் தோல் கொடுத்து நிற்கிறானோ அவன் தான் உண்மையான நண்பன். எவன் ஒருத்தன் துன்ப நேரத்தில் தன் ஆண்டவரை விலகி விட்டு விலகி விடாதபடி இருக பற்றி கொண்டு இருக்கிறானோ அவனுடைய விசுவாசம் உயர்ந்த விசுவாசம். அப்போது நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தார் அப்படின்னு சொல்ல எனக்கு வாய் வரலை அப்படின்னா நீ எந்த ஆண்டவரை பறைசாற்றப் போகிறாய்? இன்றைக்கி பறைசாற்றுதல் தான் இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தினுடைய அழுத்தமான ஒரு செய்தி. யோசித்து பார்க்கணும் பிள்ளைகளே, பாருங்கள் அவர் சொல்கிறார் இதை இதெல்லாம் நீ போய் செய்யணும், தொழுநோயாளரை நலமாக்கு, பேய்களை ஓட்டு, கொடையாக பெற்றுக்கொண்டீர் கொடையாகவே வழங்குங்கள், பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம், பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடிகளோ கொண்டு போக வேண்டாம், ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே, நீ போகிற இடத்துல ரெண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு என் வேலையை செய்ய. ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி தருணங்களிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார் நமக்கு தெரியாது, நம்ம நினைத்து கொண்டிருப்போம் ஆண்டவர் இப்படி தான் பேசுவார். இல்லை இல்லை, ஆண்டவர் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். இயேசு சாமி இறங்கி வந்தார், மெஸ்ஸியா எப்படி வருவார் யாருக்கும் தெரியாது, ஆனால் வருவார். அவர் வந்து பக்கத்தில் தான் இருந்தார், அந்த அரசனுக்கு தெரியல, அங்கே இருந்த மறைநூல் வல்லுநர்களுக்கு தெரியல, எல்லாம் வந்து இதை எடுத்து வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க மெஸ்ஸியா பிறப்பாரா மாட்டாரா. எங்கிருந்தோ ஒரு மூன்று ஞானிகள் வந்தாங்க, அவங்க வந்து சொல்லி இவங்களுக்கு தெரியுது. பாருங்கள் அப்போ கடவுள் இந்த விஷயங்கள்லாம் கடவுளுடைய காரியம் என்று தெரியும், ஆனால் எப்படி அது நடக்கிறது, எந்த இடத்துல அது நடக்கிறது, இதை அறிந்து கொள்வது தான் ஞானம். இந்த மூன்று ஞானிகளுக்கு கிடைத்த அபிஷேகம், இங்கே இருக்கிற மறை வல்லுநர்கள் அரசனுக்கு பக்கத்தில் தூபம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள், அவனுக்கு கிடைக்கல. ஏன்னா அவன் மனிதனை திருப்திப்படுத்தினான். அந்த மூன்று ஞானிகள் மனிதர்களை திருப்திப்படுத்தலை, அவங்க கடவுளுடைய காரிய ஒரு அமானுஷ்யமான ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து அவர்கள் எதிர்நோக்கி காத்திருந்தாங்க. அப்போது அவர்களுக்கு அது வெளிப்பட்டது, இவர்களுக்கு அது வெளிப்படலை. இன்றைக்கி நாமும் கூட எத்தனையோ ஆன்மீக காரியத்தில் ஈடுபட்டுருக்கலாம், ஆனால் நமக்கு சில சின்ன சின்ன அடையாளங்கள் ஆண்டவர் எந்தெந்த தளத்திலிருந்து நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார் தெரியாமல் போய்விடக்கூடாது. அப்போது அப்படி தெரிஞ்சு கொண்டு இருக்கிற மனுஷங்க தான் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அவர் அழைக்கிற விதமாக இந்த சீடத்துவ பணிக்கு செல்ல முடியும். ஆண்டவர் நம்மளை நிறைய பேரை அழைச்சிட்டே இருப்பார், யார் அதை புரிஞ்சு கொள்வாங்க, ஆண்டவருடைய திட்டத்தை சரியாய் புரிந்து கொள்கிறவர்கள் தான். ஆண்டவருடைய தளத்திலிருந்து புரிந்து கொள்ளணும், நான் நினைக்கிற மாதிரி கடவுள் செயலாற்றணும்னு நினச்சின்னா ஒரு நாளும் நீ திருப்தியாக இருக்கவே முடியாது. கடவுள் எப்படி என்னை செயலாற்ற அழைக்கிறாரோ அப்படி நான் செயலாற்ற வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற விதம். சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூடுன்னு சொல்கிறோம். பல நேரத்தில் நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, எனக்கு இது நடக்கணும், அப்போது ஐ பிலீவ் திஸ் காட், இந்த கடவுளை நம்புகிறேன். கடவுள் சொல்கிறார், அப்படி இல்லைம்மா, நான் விரும்பும் விதமாக நீ செயல்படு, அப்போது உனக்கு எல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஷிஃப்டிங் நடக்கணும் நம்ம மனசில். அந்த ஷிஃப்டிங் இல்லை. சீடர்கள் என்ன, எப்படி மற்ற சீடர்கள்லாம் என்ன செய்தாங்க, பணம் பெருமை பொருள் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இயேசு வித்தியாசமான ஒரு இதை சொல்கிறாரு பாருங்களேன். அழைத்தலனுடைய அந்த பேசிக்கை கொடுக்குறார். நீ போய் என்னென்ன பண்ணணும் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறாரு. கையில் என்ன கொண்டு போகாத, கொடையாக பெற்றுக்கொண்ட கொடையாக வழங்கு, காசு வாங்கக்கூடாது சொல்கிறாரு. நானும் ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் சொல்வார், டோன்ட் ரிசீவ் மணி அப்படின்வார். சில பேர் எங்கிட்ட ஜெபிக்க வரும்போது, நாங்கள் காசு வாங்க மாட்டோம், நான் வாங்குறதில்ல, அவங்க காணிக்கைன்னு சொல்லி கையில் எடுத்து கொடுப்பாங்க, காணிக்கை அவங்க உண்டியலில் போடலாம், ஆனால் நான் கையில் வாங்கக்கூடாது. ஆண்டவர் சொல்வார், நோ டோன்ட் ரிசீவ் அப்படின்வார். ஏன்னா நீ கொடுக்க போயிருக்க, நீ கொடுக்கணும், நீ அந்த மாதிரி கொடு, அந்த அந்த இடத்துல கை நீட்டிடக்கூடாது. நாமான் தொழுநோயாளி பாருங்கள், எலிசா இறைவாக்கினர்கிட்ட போய் வாங்க போயிருக்கு. எலிசா இறைவாக்கினர் சொல்கிறாரு, ஆண்டவர் கொடுக்க தான் சொன்னார், ஒன்றேந்து ஒன்று வாங்க சொல்லலை, தூக்கிட்டு போயிடுவோம், உன்னுடைய தங்கம் வெள்ளி பொண்ணு நீ கொண்டு வந்திருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போ அப்படின்ட்டார். எனக்கு வேண்டாம், ஒன்று கூட வேண்டாம். அவன் தான் இன்ஃபேக்ட் கேட்குறான், ஒரு ரெண்டு மண், ரெண்டு லோடு மண் எடுத்துக்கிறேங்க, பொதி மூட்டை கழுத சுமக்கிற மாதிரியான ரெண்டு மூட்டையில் மண் எடுத்துக்கிறேன், சரி எடுத்துகிட்டு போன்ட்டார். இந்த கேக்க சீர்க்கான் பாருங்கள், பின்னாடியே ஓடுறான், ஓடி போய் கொஞ்சம் கொடுங்க எங்கள் ஐயா வாங்கிட்டு வர சொன்னார். பாருங்கள், வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தான், அப்போ ஒரு காட்சியில் கண்டுட்டு கேட்குறாரு, எங்கடா போயிட்டு வந்த அப்படிங்கிறார். அவன், இல்லை இல்லை, நான் சும்மா தான் அந்த வெளியில் போயிட்டு வந்தேன். அப்போ தான் சொல்கிறார், நீ அவனை கண்டதையும் அவன் உனக்கு பொருள்கள் கொடுத்ததையும் நான் பார்த்தேன், அவன் எதை விட்டுட்டு போனானோ அது உனக்கு வரும் தொழுநோய். தேவப்பிள்ளைகளே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், பொன் வெள்ளி செப்புக்காத எதையும் நீ இடையில் வச்சுக்காத, உன்னுடைய திட்டம் என்ன, ஆண்டவர் கொடுக்குற திட்டத்தின் படிப்போ. இன்றைக்கி இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே உண்மையாய் கடந்து போகிற பிள்ளைகள் இதை காண்பார்கள். இந்த அதிசயங்களை அவர்களால் செய்ய முடியும். நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையோர் யாரென கேட்டறியுங்கள், அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். பாருங்கள், நாங்கள் பிரதரா படிச்சுக்கிட்டு இருக்கிற போது எங்களை ஒரு கிராமத்துக்கு அனுப்பி விட்டாங்க, ஒரு கிராமப்புற அனுபவத்துக்காக. சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய காணியம்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமம் என்ன எனக்கு ஞாபகம் இருக்குது. அங்கே ஒரு எளிய குடும்பம், அவங்க கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பம். எங்களை அப்படி ரோட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு அம்மா தான் அங்கே இருக்கிற ஒரு ஃபாதர் ஒருத்தர் ஒரு அம்மாட்ட விட்டார், உங்கள் ஊரில் கொண்டு போய் இந்த பிரதர்லாம் ஒரு வீட்டில் விடுமா அப்படின்னாரு. கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் இப்படி போனோம், அப்புறம் ஒரு மரத்தடியில் ஒரு அஞ்சாறு லேடிஸ் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு முன்ன முந்தின ஆண்டே அங்கே பிரதர்ஸ் போயிருந்தாங்க. அவங்கள யாரையுமே அவங்க வீட்டுக்குள்ளே சேர்க்கவே இல்லை. ஏன்னா எல்லா பையனும் ஒரே மாதிரி முழுக்கட்டையாக வரான், மீசை இல்லாமல், ஒரு வேளை டெரரிஸ்ட்டாக இருப்பாங்களோ அப்படின்னு அவங்க வீட்டில் சேர்க்கலை. அப்புறம் எல்லாம் பொதுவான ஒரு அறையில் அங்கே ஒரு பால்வாடியில் தங்கிக்கிட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவங்கெல்லாம் செய்கிற அந்த சில பாடம் சொல்லி கொடுத்தாங்க, சில பாடல்கள் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னையும் அப்புறம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறி, அங்கே இருந்த ஒரு சில கிறிஸ்தவ குடும்பங்கள் சொன்னாங்க, இதெல்லாம் பிரதர்ஸ் எங்களை மாதிரி ஃபாதர் போகிறவங்க. அப்புறம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் அடுத்த ஆண்டு நாங்கள் போனோன்னே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு. அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க அந்த பிரதர்ஸுடைய கம்பெனியை. இப்போ நாங்கள் போனோன்னே எல்லோரும் எங்களை ஒவ்வொரு வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் என்னைய ஒரு அம்மா, யாராவது ஒரு தம்பி வாங்கப்பா, எல்லா பிள்ளையும் என் பிள்ளை தான், பாருங்கள் எவ்வளோ மனசு, நல்ல மனசு. அவங்க உடனே அப்புறம் நான் போனேன் அந்த வீட்டுக்கு. ரொம்ப அன்பு பாசம், அவங்க நல்ல ஒரு அன்போடு ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு குட்டி பாப்பா ஒன்று இருந்துச்சு. அது என்ன செய்யணும்னா, அம்மாவும் மாவளும் சேர்ந்து மாவு ஆட்டுறாங்க. என்னத்துக்கு இவ்வளோ வேலை ஜரூராக நடக்குது அப்படின்னு நான் கேட்டேன். உங்களுக்கு பணியாரம் சுட போகிறோம் அப்படின்னாங்க. எங்கள் ஊரில் பணியாரம்னா ஒரு இனிப்பு பணியாரம், அது ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும், அது செய்வாங்க. நான் நினச்சிக்கிட்டே சரி ஏதோ ஒன்று சுட போகிறாங்க பிள்ளைங்கன்னு நினச்சா, அடுத்த நாள் இட்லி சுட்டாங்க, அதுதான் அவங்களுக்கு பணியாரம். பாருங்கள், என்னை உருவத்தை பார்த்தோம் என்னமோ தெரியல, 12 இட்லியை ஒரே அடுக்காக வச்சு தட்டில் வச்சுட்டாங்க, அப்படியே சாமிக்கு படைக்கிற மாதிரி. அது ஒரு பாவம், ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்க ரேஷன் கடையில் அந்த ரேஷன் அரிசியில் தான் அவங்க இட்லி மாவு அரைச்சிருந்தாங்க. இல்லை நம்ம செமினரில் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த ரேஷன் அரிசி உள்ளே போகலை, 2 இட்லிக்கு மேலே என்னால் உள்ளே போகலை. பாருங்கள், இருந்தாலும் அவங்களுடைய அந்த அன்பு, அந்த அன்பை வந்து நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு சிறப்பாக அந்த தனி இடத்த கொடுத்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே சின்ன வீடு தான், குறை வீடு தான், அது தனி இடம், அங்கே வாழணும். எனக்கு ஏதாவது எனக்கு உடம்பு ஒலிக்குதுன்னா உடனே அந்த உப்பில் ஓடி போய் சுடுதண்ணி போடும். இப்போ பாருங்கள், கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய ஆட்களை அவங்க என்ன செய்கிறாங்க, நல்ல விதமாக வரவேற்கிறாங்க. இப்படி ஒரு அனுபவம், கிறிஸ்தவ ஊருக்கு போய் அதாவது அடிபடாத குறையான வெளியில் ஓடி வந்த இடங்களும் உண்டு. ஆண்டவர் அதான் சொல்கிறார் பாருங்களேன், நீ எந்த ஊருக்காவது போய் அந்த வீட்டை அந்த நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் உள்ள படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். அப்படியும் ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒரு ஒரு கிராமத்திலிருந்து நான் என்னுடைய கால் இருக்கிற தூசியை உதறிட்டு வந்துட்டேன். ஆண்டவர்கிட்ட விடுகிறோம் அவர்கள் செய்த காரியம். ஒருத்தர் கூட ஃபாதர் இப்படி இப்படி விட்டுட்டு போயிட்டாரேன்னு ஒருத்தர் கூட அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தலை. பாருங்கள், இப்படியும் இது இது கிறிஸ்தவ கிராமம், அது ஒரு கிறிஸ்தவர் அல்லாத கிராமம். அவர்கள் ஏற்றுக்கொண்ட விதம் அந்த கிராமத்தில் தான் அந்த வீட்டில் இருக்கும்போது கடைசியாக நாங்கள் எல்லாம் ஃபங்க்ஷன் வச்சு பிரதர்ஸ்லாம் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு ஊரை விட்டு நாங்கள் வெளியில் கிளம்ப போகிறோம். அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க. அதை ஒரு பிரதரை படக்குன்னு சொல்லிவிட்டார், எங்களுக்கெல்லாம் கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். அதை ரொம்ப விளையாட்டு போக்கில் அவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப ஜோக்காக சோகமாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டார், எங்களுக்கெல்லாம் கல்யாணமே பண்ண மாட்டாங்க பாட்டி அப்படின்னு. என் பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்துருந்தது. அந்த பாட்டி, யாராசா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப பாசமாக கேட்டுச்சு. நானும், ஆமாம் பாட்டி, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, நாங்களாம் இப்படியே தான் இருப்போன்னு. உடனே அந்த பாட்டி என் தாவாங்கட்டையை அப்படி தடவிட்டு சொல்லிச்சு, ராசா உனக்கெல்லாம் என்ன குறை ராசா, நீ மட்டும் ஊன்னு சொல்லி இந்த ஊர்லேயே ஒரு குட்டியை பார்த்து கட்டி வச்சிடறேன்னுச்சு. உடனே நான் பொட்டியை தூக்கிட்டோம். அவங்களுக்குற பாசத்தை பாருங்களேன், அவங்களுக்கு புரியல எதில் இது என்ன கான்செப்ட், இவங்கெல்லாம் அன்மேரிடாக இருப்பாங்க ஏன் இருக்கிறாங்க தெரியாது. அந்த உள்ளம் பாருங்களேன், நீ ஊனு சொல்லுறாசா அப்படின்னு பாருங்கள். இதுதான் எளிய உள்ளம்னு சொல்கிறதுங்க, எளிய உள்ளம். இவங்க என்ன கொடுப்பாங்க இப்படி பேசலாம், இவங்க நிறையா காசு கிசு கொடுத்துட்டு போவாங்களா, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, அங்கே வேலை செய்வோம், வேலை செய்கிற காசு அந்த வீட்டில் கொடுத்துட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதான். அந்த அந்த அனுபவம் பாருங்கள், ஒரு 10 நாள் அனுபவம், மிகவும் அருமை. இந்த இடத்துல மாடா உழைச்சும் மக்கள் ஏற்றுக்க மறுக்கிறாங்க ஆண்டவருடைய வார்த்தையை. அவங்க என்ன செய்கிறாங்க, மனுஷனை பார்க்குறாங்க, ஏன் இருந்தாலும் மூஞ்சி இப்படி இருக்குது, அவர் வெள்ளையாக இருந்தார் இவர் கருப்பாக இருக்கார், வெள்ளையாக இருந்தால் சொன்னால் நான் அது பொய்யே வராது, வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், கருப்பாக இருக்கிறவன் சொல்கிறதெல்லாம் பொய். ஒரு சில நேரத்தில் இந்த திரைப்படத்தில் வர காமெடி கூட உண்மையாக இருக்குமோ அப்படின்னு அவங்க யோசிக்க வைக்குது. அப்போ பாருங்கள், மனுஷங்க காசு போட்டால் உடனே சிரிக்கிறது, காசு கொடுக்கலையா முறைக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டார், எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றை செவிசாய்க்காமலோ, பாருங்கள், அறிவித்தவற்றை செவிசாய்க்காமலோ இருந்தால் அவருடைய நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தேவ பிள்ளைகளே, அப்படித்தான் உதறிவிட்டு விட்டு வந்த இடங்களும் உண்டு, அதெல்லாம் மறுக்க முடியாது, இனிமேல் அதெல்லாம் உண்மைதான். அப்போது அது நடந்துருச்சு, இனிமேல் போய் ரிவைண்டெல்லாம் பண்ண முடியாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எல்லா இடத்திலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்மெல்லாம் வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள். ஒருத்தன் வந்து கேட்டான், ஃபாதர் நீங்கள் பேசுகிறது பழைய ஏற்பாட்டில் நிறைய கோட் பண்ணுறீங்க, எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஃபாதர், எல்லாமே இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது. அதை கொண்டு வந்து ஏன் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்கிட்ட சொல்கிறேன், எனக்கு என்ன இருக்குது அதில் அப்படின்னா, எனக்கு அவன் கேட்டவனையும் தான் எனக்கே சொரக்குன்னு இருந்துச்சு. அப்படி இப்படி மலுப்பி ஏதோ சொல்லிட்டோம், பட் த ஆன்சர் வாஸ் நாட் எக்ஸாக்ட். நான் போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்து பேசணும், ஆண்டவரே என்ன அவன் இப்படி கேட்டுவிட்டான் திடீர்னு பதில் சொல்ல முடியாமல் தவிச்சு போயிட்டேனே நான், என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு. அப்போ ஆண்டவர் காட்டுறாரு பாருங்கள், ரோமையர் 9:6 ஆண்டவர் சொல்கிறாரு, கடவுளின் வார்த்தை நிறைவேறவில்லை என்பது என் கருத்து அல்ல, ஏனெனில் இஸ்ரேல் இனத்தில் தோன்றியதனாலேயே, நல்லா கவனிங்க, இஸ்ரேல் இனத்தில் தோன்றியதனாலேயே அவ்வினத்தில் பிறந்த அனைவரும் இஸ்ரேலர் ஆகிவிட மாட்டார்கள், அவ்வாறே ஆபிரகாமின் மரபில் தோன்றியவர்கள் அனைவருமே அவருடைய பிள்ளைகள் ஆகிவிட மாட்டார்கள், ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. அதாவது இயல்பான முறைப்படி பிறந்த பிள்ளைகள் அல்ல, வாக்குறுதியின் மூலம் பிறந்த பிள்ளைகளே கடவுளின் பிள்ளைகளாகவும் ஆபிரகாமின் வழிமரபினர்களாகவும் கருதப்படுகின்றனர். பிரைஸ் தி லார்ட். வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள், நம்மெல்லாம் இஸ்ரேல் தேசத்தில் பிறக்கலை, ஆனால் நம்மெல்லாம் எப்படி பிறந்திருக்கிறோன்னா வாக்குறுதியின்படி பிறந்திருக்கிறோம். கிறிஸ்தவ பிள்ளைகள் வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள். அதனால தான் நம்மக்கிட்ட டிமாண்ட் ஜாஸ்தியாக கடவுள் வைக்கிறார், மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்று பிறக்கணும், அது அவங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு காரியம். ஆனால் நம்மெல்லாம் பிறப்பிலேயே ஆண்டவருடைய கிருபையை கண்டவர்கள், நான் கேட்டு பிறக்கல, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கணும்னு நான் வாக்குறுதியின்படி பிறந்திருக்கிறேன். அப்போ நான் யார்? நான் இஸ்ரவேல். ஆண்டவர் யாரெல்லாம் வாக்குறுதியின்படி பிறந்ததா நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீ எல்லாம் இஸ்ரவேல், நீ எல்லாம் ஆபிரகாமினுடைய குலத்தவர்கள் ஒருவர். அதனால தான் ஆண்டவருக்கு பின்னாடி நம்ம நிற்கிறோம், ஆபிரகாமுக்கு பின்னாடி நிற்கிறோம், ஈசாக்கு பின்னாடி நிற்கிறோம். புரியுதா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீ இஸ்ரவேலா இல்லையா? அதனால தான் நாங்கள் உறக்க பாடுகிறோம்,
இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே.
அவர் தான் வழி, அவர் தான் உண்மை, அவர் தான் உனக்கு உயிர். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல உணரணும், நான் இந்த வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளையா இல்லையா? இச்சைகளால் பிறக்கிறோம் நம்ம எல்லாம், தாய் தந்தையினுடைய இச்சையினுடைய உறவால் தான் பிறக்கிறோம். அது உலகத்தினுடைய பிறப்பு. அப்போ நம்முடைய பிறப்பை வாக்குறுதியின் பிறப்பாக மாத்திரத்துக்கு தான் அருட்சாதனங்கள் திருமுழுக்கு கொடுக்கப்படுது. அப்போ நீ உணர முடியாது, உன் தாய் தந்தையர் வந்து எங்களுடைய இச்சையினால தான் இந்த குழந்தை பிறந்தது, இருந்தாலும் இதை இப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் வாக்குறுதியின் பிள்ளையாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடி அவங்க நம்ம என்ன செய்கிறாங்க, நம்மளை வாக்குறுதியின் பிள்ளையாக அவங்க மாற்றிட்டாங்க. இப்போ நீ மாறுறியா இல்லையா? அதுக்கு தான் உனக்கு கான்ஃபர்மேஷன், உறுதி பூசுதல். உனக்கு அறிவு நிலை எட்டிய பிறப்பாடு நீ போய் நின்று சொல்கிற, நீ ஏற்றுக்கொள்கிறியா தூய் ஆவியை? உனக்குள்ளே இருக்கிற தூய் ஆவி உன்னை புதுப்பிறப்பாக்குறார்னு ஏற்றுக்கொள்கிறியா? நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி செய்கிறார். யார் வந்து? சாதாரண சாமியார்லாம் சொன்னால் அதுக்கு ஒன்று நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் அந்த கன்ஃபர்மேஷனை ஆயர் வந்து செய்கிறாரு. ஏன் ஆயர் வந்து அதை செய்யணும்? அவர் தான் தலைமை ஆயர். அவர் வந்து அந்த சிறு பிள்ளைகளுடைய கன்னத்தில் தட்டி அதை உறுதி செய்கிறாரு. தேவ பிள்ளைகளை பாருங்கள், எவ்வளோ மீனிங்ஃபுல் அருட்சாதனங்கள் இதெல்லாம். அப்போ நீ உறுதி செய்த பிறகு உன்னுடைய ஓட்டமெல்லாம் உன்னுடையதாக இருக்கணும். உங்கள் அப்பா அம்மா அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, இல்லை நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் என்ன செய்கிறேன்? டோமினிக் சாவியோ நம்மளுடைய புனிதர்களுடைய லிஸ்ட்டில் ரொம்ப சின்ன புனிதர், அவர் தான் குட்டி புனிதர். அவர் சிறுவனாக இருக்கிற போதே கோயிலில் போய் அந்த கதவுலாம் சாத்தி கிடக்குமா, பனி பெய்யும், அந்த கோல்டு பிளேஸ், அதெல்லாம் நம்ம கோல்டுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நமக்கு வர கோல்டு இல்லை, அதை விட ஹெவி கோல்டு அங்கெல்லாம். அங்கே போய் அவர் என்ன செய்வாராம், வாசப்படியில் கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி முட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். பாருங்கள், அந்த நிலையை உணர்றாங்க பாருங்கள். அதுதான் இன்றைக்கி நமக்கு தேவை. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த வாக்குறுதியின்படி பிறக்கிறதுனா இதுதான். பிள்ளைகளை அப்படி வாக்குறுதியின்படி பிறக்க வைக்கணும். நம்ம வந்து புஷ் பண்ணி கோயிலில் கொண்டு போய் உள்ளே தள்ளுறது, கோயில் முடிச்சோடனே வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து வீட்டில் தள்ளுறது, வீட்டில் முடிச்சோடனே சினிமா கொட்டாயில் தள்ளுறது. பாருங்கள், இது வந்து நீங்கள் தள்ளுறது. அது அவங்கள வளர விடணும் வாக்குறுதியின்படி. அப்போ அப்படி வளர்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் தவறி போக மாட்டாங்க. அதான் துவக்கத்தில் சொன்னேன், பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க. எப்போ ஜெபிக்கிறாங்க? அவனுக்கு ஏதோ உள்ள துன்பம் இருக்குது, கையை வைத்து ஜெபிக்கிறான். அது உண்மையான ஜெபமாக இருக்க முடியாது. எல்லா நேரத்துலையும் உன் பிள்ளை ஜெபிக்குதா? தென் யூ ஆர் கரெக்ட். நீங்கள் வளர்ப்பு சரியான வளர்ப்பு. எல்லா நேரத்துலையும் உன் பிள்ளை கை வைத்து ஜெபிக்கலை, ஏதோ பரீட்சையில் பெயிலாக போகிறவனு தெரிஞ்சு ஜெபிக்குதுன்னா த ப்ரேயர் தவறுன்னு சொல்லலை, அது வந்து சரியான ஒரு புரிதல் இல்லை. எல்லா நேரமும் என் ஆண்டவரோடு இணைந்திருப்பேன். டொமினிக் சாவியோடைய ரிலேஷன், டான் போஸ்கோ, அப்படி தான். பாருங்கள், இவங்கள்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்க, தொடக்கணுள்ள ரெண்டு குறிப்பேடில் 6:41 சொல்லுது, ஆண்டவராகிய கடவுளே உமக்கான தங்குமிடத்திற்கு எழுந்தருள்வீராக, உமது பேராற்றல் விளங்கும் பேழையும் எழுந்தருள்வதாக, ஆண்டவராகிய கடவுளே உம் குருக்கள் மீட்பெனும் ஆடையை அணிந்து கொள்வார்களாக, தூயவர் நன்மை செய்வதில் மகிழ்வார்களாக. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நன்மை செய்யக்கூடிய தலங்களாக மாற்றிக்கொள்ளணும் நம்ம. அப்போ நன்மையினுடைய அடையாளம் எங்கெங்கே இருக்குது? எல்லா நேரமும் கடவுளோடு இருக்கிறது, கடவுள்கிட்ட ஜெபிக்கிறது, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நன்மையின் கரத்தை நீட்டுறது. இன்றைக்கி நற்செய்தி அறிவிப்பு, நற்செய்தி அறிவிப்புன்னு ஒன்றையும் நம்ம ஒரு விதமாக புரிஞ்சு கொண்டு பைபிளை தூக்கி கொண்டு எல்லாரும் பிரசங்கம் பண்ண போயிட்டால், ஆண்டவர் விரும்புகிறது அதானா? நம்மளுடைய திருத்தூதர்களுடைய போதனையை பாருங்கள், புதிய ஏற்பாட்டு பகுதி எடுத்து படித்து பாருங்கள். பவுலடியார் எங்கேயாவது எல்லோரும் எந்திரி எல்லோரும் பைபிளை தூக்கிட்டு வா, எல்லோரும் போ பிரசங்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரா? இல்லையே. அவங்களுடைய கடிதத்தை பாருங்கள், கொரிந்து மக்களுக்கு எழுதப்பட்ட கடிதம், தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட கடிதம், திமோத்தேயருக்கு எழுதப்பட்ட கடிதம், எல்லா கடிதத்துலையும் நீங்கள் பாருங்கள். உன் வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்? உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உன்னுடைய பொது வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உன்னுடைய தொழில் முறை எப்படி இருக்கணும்? உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? பாருங்கள், பேதுரு என்ன சொல்கிறாரு, நன்மை செய்வதில் நீ வந்து துன்பப்படு, நன்மை செய்து துன்புட்டின்னா அதற்காக கவலைப்படாத, அதுக்கு கைமாறு கடவுள் கொடுப்பாரு. நீ கொலைஞனாக இருந்து திருடனாக இருந்து துன்பப்பட்டா அதனால் உனக்கு பெருமை கிடையாது. பாருங்கள் எவ்வளவு தூரம் நமக்கு வாழ்க்கை முறையினுடைய நற்செய்தி அறிவிப்பு. இன்னைக்கு இயேசுசாமி நற்செய்தி அறிவிப்பாளருக்கான காரியத்தை சொல்கிறார். இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பேயை ஓட்ட நம்மளால் முடியுமா? நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தொழுநோய்க்கு இணையான சில பிடிப்பு நிலை காரியங்களை நம்மளால் விளக்க முடியுமா? இன்றைக்கி நாம் வாழ்க்கை முறைக்குள்ள அந்த தலங்களை அமைக்கணும். கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா, கத்தோலிக்க திருச்சபை வெறும் அறிவிப்பை மட்டுமே முன்வைத்த திருச்சபை அல்ல, வாழ்வு தலங்களை அமைத்து அதன் வழியாக தன்னுடைய போதனையை நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கிற. நீங்கள் பார்ப்பீங்க, எங்களுடைய திருச்சியில் சென்னையிலலாம் பார்ப்பீங்க, லொயோலோ காலேஜ் இருக்குது. அங்கே லொயோலோ காலேஜில் ஜெஸ்விட்ஸ் ஃபாதர்ஸ் நடத்துகிறாங்க, எத்தனை வருஷமாக நடத்திட்டுருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அங்கே கல்வி கொடுக்கப்பட்டதா? இல்லையே, யாரெல்லாம் வராங்களோ எல்லோரும் வாங்க, எல்லாரையும் அணைக்கிற பண்பு. அவன் ஏற்றுக்கிறான் ஏற்றுக்காமல் போகிறான் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஏற்றுக்கிற பண்பு. அப்போ பாருங்கள், இந்த பண்பை ஒருத்தன் உணர்றான்னா இந்த மிஷனை பார்க்கணும். காசுக்காக அவங்க செய்யலை, இந்த இட்ஸ் அ மிஷன். அதில் வரக்கூடிய வேதனைகள், கஷ்டங்கள், ஒரு எத்தனையோ முதியோர் இல்லங்கள் எங்களுடைய இல்லத்தில் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே பக்கத்தில் ஹோலி கிராசஸ் ஒரு முதியோரில் வச்சுருக்காங்க, அங்கே பூசை கூப்பிடுவாங்க, நான் போவேன். அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட இருப்பாங்க, அங்கே ஒரு 10-15 பேர் தான் நான் கிறிஸ்தவங்க, மற்றவங்க எல்லாம் மற்ற மதத்தை சார்ந்தவங்க. அப்போ அந்த சிஸ்டர்ஸ் எல்லாரையும் அன்பு செய்கிறாங்க. இதுதானே நற்செய்தி அறிவிப்பு. மத தெரசா கான்வென்ட்டுக்கு போங்க, அங்கே எந்த மதம்னே தெரியாது, அது குத்திக்கிட்டு வந்து படுக்க வச்சுருக்காங்க. பிள்ளைகள் அனாதைகளாக விடப்படுறாங்க. வேளாங்கண்ணிக்கு நாங்கள் போயிருந்தப்போ அங்கே ஒரு சேரிட்டி சிஸ்டர்ஸ், மத தெரசா கான்வென்ட் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. உள்ளே போகலாம் பார்க்கலான்னு போனோம், அங்கே அழகான குழந்தைய காட்டினாங்க. 12வது ஸ்தலத்தில் போட்டுட்டு போயிட்டாங்க ஃபாதர், அப்படி சொன்னாங்க. அந்த 12வது ஸ்தலத்தில் அழகான பையன், ஏன் போட்டு போனாங்க தெரியாது, அவங்க பல காரணங்கள் கொடுத்தாங்க, இதுவாக இருக்கலாம் இதுவாக இருக்கலான்னு, பட் போட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு குழந்தையை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க, கை இல்லை, கை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேண்டாம். தாய் தந்தை பெற்ற பைபிளில் எனக்கு புரியாத சில விஷயங்கள் ஆண்டவர் புரிய வைக்கிறார். பால் குடிக்கிற மகவை தாய் மறந்தாலும் நான் மறக்கமா, எப்பட்றா தாய் மறப்பா அப்படின்னு நான் பல நாள் என்னுடைய உள்ளத்தில் அங்கலாய்த்திருக்கிறேன். ஆனால் இந்த காட்சிகளை பார்க்கிற போது வேதம் உண்மையாய் நிற்பதை நான் பார்க்கிறேன். தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அந்த பிள்ளையை ஒரு அழகான குழந்தை, ஒரு பெண் குழந்தை, இந்த கை இவ்வளோதான் இருக்குது, அவ்வளோதான். ரெண்டு கையும் இல்லாத பிள்ளைகள்லாம் வாழும்போது இந்த கை இல்லாத பிள்ளை நமக்கு இழிவு. பாருங்கள், இன்றைக்கி எத்தனை குழந்தைகள் சிசுவிலே கலைக்கப்படுறாங்க. தேவ பிள்ளைகளே, இதுக்கெல்லாம் எதிர் போராட்டம் என்னென்னா நற்செய்தி அறிவிப்பு தான். இதெல்லாம் இந்த விதம் நற்செய்தி அறிவிப்பு இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? கத்தோலிக்க திருச்சபையில் இந்த தலங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு கிடக்கிறது. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிக்கிற போது, நம்ம நற்செய்தி அறிவிப்புன்னொன்னே உடனே இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு எல்லா வீடுகளுக்கும் போகிறது மட்டும்தான் நற்செய்தி அறிவிப்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. அதை மட்டுமே வலியுறுத்துகிற திருச்சபைகள் பெருகி கொண்டு இருக்கிறது. செயல்பாடு அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் இதுதான் கத்தோலிக்க திருச்சபை அதெல்லாம் கடந்து இந்த வழியின் வழியாக நற்செய்தி அறிவித்து கொண்டு இயேசு ஆண்டவருடைய விழுமியங்களை எல்லாருடைய உள்ளத்திலும் விதைச்சிருச்சு. இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட சொல்லுவாங்க, இது இயேசுவுக்கு பிடிக்கும் இது இயேசுவுக்கு பிடிக்காது. அது எங்கிருந்து வந்தது? இந்த வாழ்க்கை முறையிலிருந்து கிடைத்த உண்மை. இயேசு ஆண்டவர் என்னை இப்போ என்னுடைய எல்லாத்தையும் மதத்துக்குள்ளே சேர்த்து கொண்டு வாங்கிறது அவருடைய செய்தி அல்ல, நற்செய்தியே பறைசாற்று. எல்லாருக்கும் ஆண்டவருடைய பேரால் திருமுழுக்கு கொடு, அவ்வளோதான். வார்த்தை ஆவிக்குரிய திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தை எப்போ போகுதோ அவங்களுக்கு ஆவிக்குரிய திருமுழுக்கு கிடைச்சிரும். அவங்க ஏற்றுக்கொள்கிற போது அவங்க ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ளே கடந்து வந்துடுவாங்க. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத தான் அவங்களுடைய திட்டத்துக்குள்ளே போகிறது, அவங்களுடைய பர்சனல் டிசிஷன் அது, அதை நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் செய்ய வேண்டியது நம் மீது அன்பு கூர்ந்தார், நம்முடைய கையை பிடித்து வழி நடத்தினார். அந்த இரக்கத்தின் குணம், ஆண்டவர் நன்மை செய்த அந்த நன்மைத்தனத்தின் கடவுள் நம்மையும் நன்மைகள் செய்து இந்த பூமியை அவருடைய திட்டத்திற்குள்ளாக அழைத்து வர அழைக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ இந்த நாளில் நானும் எப்படிப்பட்ட நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கிறேன். நம்மளால் வீட்டில் முழங்கால் போட்டு நம்மளால் ஒரு சிலருக்காகவாவது ஜெபிக்க முடிகிறதா? நம்மளுடைய தளம் எங்கேயாவது ஒரு தளத்தில் நம்ம இணைந்திருக்கிறோமா? இணைச்சட்டம் 16:11 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நீ உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியர் உன் நகரில் உள்ள அந்நியன் அனாதை உன் வீட்டில் வேலை செய்கிற பணியாட்கள் ஆண் ஊழியர் பெண் ஊழியர் நகரில் உள்ள லேவியன் கைம்பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இணைந்திருப்பீர்களாக. அப்போது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப சொல்கிறாருன்னா, இயலாதவர்களையெல்லாம் சேர்த்து உன்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பு. அப்போது அனாதி தேவன் என்று சொல்லுகிறோமே, அநாதைகளின் கடவுள் உனக்கு அடைக்கலமாக இருப்பார். ஏன்னா நீ நாலு பேருக்கு அடைக்கலமாக இருந்த இல்லையா, அப்போ உனக்கு அடைக்கலமாக இருப்பார். இதுதான் நற்செய்தி பணியினுடைய இன்னொரு தளமாக இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கூறுவதை ஆண்டவர் தான் எனக்கு சொன்னார்ன்னு சொல்ல நமக்கு தகுதி வேணும், நமக்கு அந்த மனபலன் வேணும். ஆண்டவர் எனக்கு சொன்னதையும் ஆண்டவர் எனக்கு செய்வதையும் நானே பெற்றுக்கொண்டதைப் போல, நானே எடுத்து செய்ததைப் போல சுய விளம்பரம் செய்து காட்டுவதல்ல, ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற போது ஆண்டவர் உன்னில் மகிமையடைகிறவர், மேலும் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே மாற்றங்கள் நம்முடையதாக இருக்கட்டும், ஆண்டவர் கட்டளைகளை கொடுக்கிறார். சிந்திப்போம், ஜெபிப்போம். ஆமென்.